இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
உயிருள்ள
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலிஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தமிழ் மொழியை தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஓப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் அவளோடு காத்திருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் அவளோடு காத்திருக்கின்றோம். நேர்களை ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். நேசிக்கின்ற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக காத்திருக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கருத்துல சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளிலே நீர் அவர்களோடு கூட பேசும்படியாய், உம்முடைய வார்த்தை அவர்களை தொடும்படியாய் ஜபிக்கிறேன். கூட இருங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகின்றேன். இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, நாம் ஒரு போதை பழக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு புதிய வழி என்ன, நியூ வே டு ஓவர் கம் அடிக்ஷன். ஒரு தீய பழக்கத்திலிருந்து நாம் வெளியே வருவதற்கான புதிய வழி என்ன, பாதை என்ன என்பதை குறித்து இந்த நாளும் கூட நாம் கேட்க இருக்கின்றோம். அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, வாலிபர்களே, இளம் வாலிபர்களே, சிறு பிள்ளைகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் வாழ்க்கையில் அனைவரும் ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் அடிமைகளாக இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு பழக்கத்திற்கு நீங்கள் அடிமையாக இருக்கின்றீர்கள். அது தீய பழக்கமாக இருக்கலாம், குடி பழக்கமாக இருக்கலாம், புகை பழக்கமாக இருக்கலாம், ஏதோ படம் பார்க்கக்கூடிய பழக்கமாக இருக்கலாம். என்ன ஒரு போதையில் நீங்கள் இருந்தாலும், என்ன தீய பழக்கத்தில் நீங்கள் இருந்தாலும், இதில் வர வேண்டும், இதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நீங்கள் பல முறை முயற்சி செய்தும் உங்களால் வர முடியாமல் நீங்கள் இருக்கலாம். அநேக முறை முடிவு செய்து, அநேக முறை நீங்கள் முயற்சி செய்து தோற்று போய் கூட இருக்கலாம். ஆனால் இன்று இன்றைய காணலின் நிகழ்ச்சி, இன்றைய செய்தியின் நிகழ்ச்சி நிச்சயமாகவே உங்களை மாற்றும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஜபத்தோடு கூட நாம் இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நாம் நிச்சயமாகவே ஜப சிந்தனையோடு கூட நீங்கள் இருக்கும்படியாக நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை உங்களிடம் நான் கேட்க நினைக்கின்றேன். நிச்சயமாகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பழக்கத்திற்கு நீங்கள் அடிமைகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு முயற்சி செய்தீர்களா? இந்த கேள்விக்கு நிச்சயமாகவே அனைவரும் முயற்சி செய்திருப்பீர்கள். எத்தனை முறை முயற்சி செய்தீர்கள்? நிச்சயமாகவே 10 வருடம் முயற்சி செய்திருக்கலாம், 20 வருடம் முயற்சி செய்திருக்கலாம், 30 வருடம் முயற்சி செய்திருக்கலாம். ஒரு சிலர் 1 வாரம் முயற்சி செய்து 1 வாரம் வரை நீங்கள் வெற்றியாக இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு மீண்டுமாக அந்த பழைய தீய பழக்கத்திற்குள் நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். இப்பொழுது என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி, 1 வாரம் உங்களால் அந்த தீய பழக்கத்தில் இருந்து வெளியே வராமல், அந்த தீய பழக்கத்தை செய்யாமல் இருக்க முடிந்ததா, முடியவில்லையா? நிச்சயமாகவே நீங்கள் சொல்வீர்கள், 1 வார காலகட்டத்தில் நான் இந்த பழக்கத்தை விட்டு வெளியே வந்து விட்டேன், அல்லது 1 மாத காலகட்டத்தில் நான் இந்த பழக்கத்தை விட்டு வெளியே வந்து விட்டேன், அல்லது 1 வருடம் குடி பழக்கத்தை நான் தொடாமல் இருந்தேன் என்று நீங்கள் சொல்வீர்கள். அப்படி என்றால் இப்பொழுது மிக முக்கியமான ஒரு கேள்வி, உங்களால் அந்த 1 வாரம் அந்த போதை பழக்கத்திற்கு அல்லது தீய பழக்கத்திற்கு அடிமையாய் இல்லாமல் உங்களால் இருக்க முடிந்தது அல்லவா? அப்படி என்றால் நிச்சயமாகவே அந்த பழக்கத்தை உங்களால் விட முடியும் என்பதுதான் உண்மை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் வாசிப்போம் என்றால் பிலிப்பியர் 4:13 சொல்கின்றது, என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அப்படி என்றால் கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய உதவி நம்மோடு கூட இருக்கின்றது. ஆகையால் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு அவர் பலன் கொடுக்கின்றார். அந்த தீய பழக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கும் அவர் உதவி செய்வார். ஆகையால் இந்த நேரத்தில், இந்த தருணத்தில் தீய பழக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கான காரியங்கள் என்னென்ன என்பதை நாம் படிக்கலாம். முதலாவது, நாம் எப்படி இந்த தீய பழக்கத்திற்குள்ளாக இழுத்து செல்லப்படுகின்றோம், எப்படி இந்த தீய பழக்கத்திற்குள்ளாக இழுத்து செல்லப்படுகின்றோம் நாம் சொல்ல வேண்டும் என்றால், கிட்டத்தட்ட 100%-90%க்கு மேலாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்பதன் மூலமாக, பார்ப்பதினால் இந்த தீய பழக்கத்திற்கு அடிமையாக மாறுகின்றோம். அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு 50% நாம் சொல்வோம் என்றால், கேட்பதினால் அந்த தீய பழக்கத்திற்கு அடிமையாகுகின்றோம். அதுக்கடுத்து நாம் சொல்ல வேண்டும் என்றால், அந்த காரியத்தை குறித்து பேசுவதினால் ஒரு 50% வைத்துக் கொள்ளலாம், அதை குறித்து பேசுவதினால் 50% நாம் என்ன பண்றோம் சொன்னா, அந்த தீய பழக்கத்திற்கு அடிமையாகின்றோம். அதற்கடுத்து கிட்டத்தட்ட நாம் பார்க்கும் பொழுது ஒரு 90% அதை குறித்து சிந்திப்பதினால், 90% அதை குறித்து சிந்திப்பதினால் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், அந்த பழக்கத்திற்கு அடிமையாகின்றோம். இப்பொழுது நாம் வாருங்கள், ஒன்றாக இணைந்து இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். 90% பார்ப்பதினால் அநேகர்கள் அந்த காரியத்துக்கு அடிமையாகின்றார்கள். நாம் வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, நம்முடைய கண் தான் நம்முடைய உடலுக்கு வெளிச்சம் என்று. உன்னுடைய கண் சரியா இருந்தால் உன் சரீரம் வெளிச்சமாக இருக்கும் என்று சொல்கின்றது. அப்படி என்றால் நாம் எதை கொண்டு பார்க்கின்றோம்? நம்முடைய கண்களை கொண்டு பார்க்கின்றோம். வேதம் சொல்கின்றது, உங்களுடைய கண்கள் தான் உங்களுடைய சரீரத்துக்கே வெளிச்சம். அந்த சரீரத்திற்கு வெளிச்சமாகிய அந்த கண் இருளடைந்து விட்டால் ஒட்டுமொத்த சரீரமே இருளாக மாறிவிடும் என்று வேதாகமம் சொல்கின்றது. அப்படி என்றால் நாம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் இருந்துதான் முதலாவது நம்முடைய அந்த தீய பழக்கத்திற்கு நாம் இழுக்கப்படுகின்றோம். உதாரணத்திற்கு, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய கரங்களிலே ஸ்மார்ட் போன் வைத்திருக்கலாம். இப்பொழுது ஸ்மார்ட் போன் வாயிலாக அநேகர்கள் அநேக காரியங்களை பார்க்கின்றார்கள். ஆகையால் அவருடைய கண்களை வைத்து அந்த ஸ்மார்ட் போனிலே நாம் ஒரு இன்ஸ்டாரீலை பார்க்கின்றோம், அல்லது ஃபேஸ்புக்கை நாம் பார்க்கின்றோம், வலையதளத்தில் ஏதோ ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அதை பார்க்கும் பொழுது நாம் பார்த்து கொண்டே இருக்கும்படி நம்முடைய கண்கள் நமக்கு சொல்கின்றது. நாம் அதை பார்க்கும் பொழுது, முதல் முறை பார்க்கும் பொழுது இழுக்கப்படுகின்றோம், மறுமுறை பார்க்கும் பொழுது ஓகே மீண்டும் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம், பிறகு பார்க்கும் பொழுது அதுக்கு நாம் அடிமையாக மாறிவிடுகின்றோம். ஆகையால் பார்ப்பதினால் துவங்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எதை பார்க்கின்றோம் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த பார்க்கக்கூடிய காரியத்தை நாம் தவிர்த்து விட்டோம் என்றாலே கிட்டத்தட்ட 90% நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து அல்லது தீய பழக்கத்திலிருந்து நாம் வெளியே வந்து விடலாம். இரண்டாவது, கேட்பதினால் என்று சொன்னோம். கேட்பதினால் கிட்டத்தட்ட 50% நாம் ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை குறித்து ஒருவர் சொன்னார், அதை நாம் பார்க்கின்றோம். அதை பார்க்கும் பொழுது அதை நாம் பார்க்கின்றோம், பார்த்து என்ன நடக்கின்றது என்றால் நாம் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று துவங்கப்படுகின்றோம். இப்பொழுது நீங்கள் பார்க்கவில்லை, ஆனால் யாரோ ஒரு நபர் அதை குறித்து பேசுகின்றார்கள். தொலைக்காட்சியை குறித்தோ அல்லது சினிமாவை குறித்தோ அல்லது ஏதோ ஒரு சம்பவத்தை குறித்தோ பேசுகின்றார்கள். இதை நீங்கள் கேட்க ஆரம்பிக்கின்றீர்கள். அதை கேட்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகின்றது என்று பார்க்கும் பொழுது அதை மீண்டும் மீண்டும் கேட்க துவங்குகின்றது. அப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, நாம் ஏன் அதை பார்க்க கூடாது, நாம் ஏன் அதை செய்யக்கூடாது என்ற தூண்டுதலுக்கு நாம் இழுக்கப்படுகின்றோம். ஆகையால் கேட்பதினால் 50% நாம் தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கேட்பதினால் நாம் 50% தீய பழக்கத்திற்கு அடிமையாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுக்கடுத்து அதை குறித்து பேசுவதினால், அதை குறித்து பேசுவதினால் என்று நாம் சொல்லப்படும் பொழுது 30% கூட வைத்துக் கொள்ளலாம், அல்லது 50% கூட வைத்துக் கொள்ளலாம். பெரும்பாலான நபர்கள் அதை குறித்து பேசுவதினால், ஒருவேளை பிறர் பேசுகின்றார்கள் நாம் கேட்கின்றோம், அல்லது அந்த காரியத்தை குறித்து நாம் பேசுகின்றோம் பிறரிடம், நாம் அந்த காரியத்தை குறித்து இப்படி அவர்கள் செய்து விட்டார்கள், அப்படி அதை செய்து விட்டார்கள் என்று பேசும் பொழுது என்ன நடக்கின்றது என்று பார்க்கும் பொழுது, ஒரு கட்டத்தில் நாமும் ஏன் அதை செய்து விடக்கூடாது என்ற எண்ணத்துக்குள்ளாக நாம் தள்ளப்படுகின்றோம். பேசுவதினால், அதை குறித்து பேசுவதினால் அநேகர்கள் பாவத்தில் வீழ்ந்து விட்டிருக்கிறார்கள் என்று பார்க்க முடிகின்றது. அந்த காரியங்களை குறித்து பேசுவதினால் என்று நாம் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து கடைசியாக நான்காவது காரியத்தை பார்க்கும் பொழுது அதை குறித்து சிந்திப்பதினால். இதை கிட்டத்தட்ட 90% நாம் வைத்துக் கொள்ளலாம். அநேக நேரங்களில் இந்த அனைத்து காரியங்களும் அது ஒரு ஒவ்வொரு படியாக இருக்கின்றது. இந்த கடைசி படி சிந்திப்பதில் வந்து நிற்கின்றது. நாம் சிந்திக்கும் திறன் கோடு கத்தர் நம்மை படைத்திருக்கிறார். ஆகையால் நாம் சிந்திக்கின்ற தருவாயில்தான் நிறைய மாற்றங்கள் நடைபெறக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இப்பொழுது நாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம், நாம் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, ஏன் செய்யக்கூடாது, செய்தால் என்ன தவறு இருக்கின்றது, என்னுடைய நண்பன் செய்கின்றானே, என்னுடைய உறவினர்கள் செய்கின்றார்களே என்று நமக்குள்ளாக கேள்விகளை கேட்டுக்கொண்டு நமக்குள்ளாக அதற்கான பதிலை நாமே கொடுத்து விடுகின்றோம். ஆகையால் சிந்திப்பதினால் கிட்டத்தட்ட 90% பாவம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் நாம் இந்த போதை பழக்கத்துக்குள் வெளியே விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் இந்த 4 காரியத்தில் சரியாக இருந்தால் எதை பார்க்கின்றோமோ அதை பார்க்க வேண்டும், எதை பார்க்க கூடாதோ அதை தவிர்க்க வேண்டும், எதை கேட்க கூடாதோ அதை தவிர்க்க வேண்டும், எதை குறித்து பேசக்கூடாதோ அதை தவிர்க்க வேண்டும், எதை குறித்து சிந்திக்க கூடாதோ அதை தவிர்க்க வேண்டும். இந்த 4 காரியத்தில் நாம் சரியாக இருந்தாலே கிட்டத்தட்ட நம்முடைய தீய பழக்கத்திலிருந்து வெளியே வந்து விடலாம். ஆனால் இதான் எல்லாமே நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆகையால் இதிலிருந்து என்னால் விட முடியவில்லை, இது என்னால் தெரியும் ஆனால் என்னால் விட முடியவில்லை, நான் எப்படி இந்த தீய பழக்கத்திலிருந்து வெளியே வருவதற்கு அதற்கு ஏதாவது வழி இருக்கின்றதா என்று கேட்போம் என்றால் இன்று ஒரு 3 வழிகளை நாம் பார்க்கலாம். 3 பாதைகள், 3 steps, 3 பாதைகள் நாம் என்ன செய்யலாம் என்றால் இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்கலாம். முதலாவது படி என்னவென்று பார்க்கும் பொழுது முள்ளை முள்ளால் எடுக்கணும். அப்படி என்றால் என்ன? முல்லை முள்ளால் எடுக்கணும் என்றால் என்ன? நாம் ஒரு பாவம் செய்வதற்கு முன்பதாக, ஒரு காரியத்தை பார்ப்பதற்கு முன்பதாக நாம் ஒரு கற்பனை உலகத்திற்குள் செல்கின்றோம். அதை குறித்து கற்பனை செய்கின்றோம். அப்படி என்றால் அந்த கற்பனையை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். உதாரணத்திற்கு ஒருவர் ஒரு காரியத்தை செய்வதை நாம் பார்க்கின்றோம். அந்த காரியத்தை நாமும் செய்வது போல கற்பனை செய்கின்றோம். அவ்வாறு கற்பனை செய்யப்படும் பொழுது ஏன் நாம் நிஜத்தில் அதை போய் செய்யக்கூடாது? உதாரணத்துக்கு ஒருவர் ஒரு புகை பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள். புகை பிடிப்பதை நாம் பார்க்கின்றோம். நாமும் பிடித்தால் நன்றாக இருக்குமே என்று கற்பனை செய்கின்றோம். கற்பனை செய்த பிறகு நாமும் போய் அது ஏன் செய்யக்கூடாது என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றோம். ஆகையால் இந்த கற்பனையை எப்படி, அதே கற்பனையை வைத்து நாம் வெளியே வர வேண்டும். அப்படி என்றால் நாம் மீண்டுமாக அந்த கற்பனைக்குள்ளாக கடந்து செல்வோம். உதாரணத்திற்கு இப்பொழுது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பாம்பு இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த பாம்பு இருக்கின்றது என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த பாம்பிடம் செல்ல நினைப்பீர்களா? இல்லை, அந்த பாம்பை விட்டு நீங்கள் ஓட வேண்டும் என்று நினைப்பீர்கள். கற்பனை 1, அந்த பாம்பை விட்டு நீங்கள் வேகமாக வேறு திசைக்கு ஓட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். இப்பொழுது அந்த பாம்பு உங்களுடைய போதை பழக்கம், அல்லது உங்களுடைய பாம்பு அந்த உங்களுடைய தீய பழக்கத்திற்கு ஒப்பிட்டு நாம் பார்க்கலாம். அப்படி என்றால் அந்த தீய பழக்கத்தை நாம் செய்யப்படும் போதெல்லாம் இந்த பாம்பு நம்மளை கொத்தும். கொத்தினால் என்னவாகும்? விஷம் நமக்குள் வரும், நாம் மரித்து போய்விடுவோம். அந்த தீய பழக்கத்தை ஒவ்வொரு முறை செய்யப்படும் பொழுது, செய்யும் பொழுது அந்த பாம்பு நம்மளை கொத்துவது போல் நாம் கற்பனை செய்தோம் என்றால் நிச்சயமாகவே அந்த முதல் கற்பனை அந்த பாம்பை விட்டு நாம் ஓட வேண்டும் என்று நினைப்போம். நாம் நினைப்போமே அந்த பாம்பு இருக்கின்றது என்றால் நாம் ஓடி விடுவோம். ஆகையால் இந்த முதல் கற்பனையை நாம் நினைப்போம், பாம்பு நம்ம முன்பாக நிற்பது போல நாம் அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று. இரண்டாவது கற்பனை, அந்த பாம்பு நின்று கொண்டிருக்கின்றது, நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒருவேளை அந்த பாம்பை அடித்து கொல்ல வேண்டும் என்று நினைப்பீர்கள், அல்லது அந்த பாம்பை துரத்தி விட வேண்டும் என்று நினைப்பீர்கள். இரண்டாவது கற்பனை, உங்களுக்கு ஒரு தீய பழக்கத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள், அதை ஒரு பாம்பை போல கற்பனை செய்து கொள்ளலாம். அந்த தீய பழக்கத்தை நீங்கள் முற்றிலுமாக உங்களை விட்டு அகற்ற நீங்கள் நினைப்பீர்கள். ஒரு சிலர் அதை செய்திருக்கிறார்கள், சாதித்தும் காட்டியிருக்கிறார்கள். இதை நான் செய்யவே மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள், செய்யாமலும் இருந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் அந்த இரண்டாவது கற்பனை என்னவென்று பார்க்கும் பொழுது முற்றிலுமாக அந்த பாம்பை நீங்கள் தீண்டாதபடிக்கு அதை குறித்து சிந்திக்கவும் கூடாது, அதை குறித்து பேசவும் கூடாது, அதை குறித்து யோசிக்கவும் கூடாது. ஆகையால் அந்த பாம்பு, அந்த தீய பழக்கம் உங்களை விட்டு அகன்றி போய்விடும். மூன்றாவது கற்பனை, அந்த பாம்பை கொல்ல வேண்டும், அந்த பாம்பை கொல்ல வேண்டும். மூன்றாவது கற்பனை, உங்களுடைய வாழ்க்கையின் தீய பழக்கம் எதுவாக இருந்தாலும் அந்த தீய பழக்கத்தை ஒரு பாம்புக்கு நீங்கள் ஒப்பிடுங்கள். பாம்பு எவ்வளவு விஷம் என்று நமக்கு தெரியும். அந்த பாம்பு நம்மை கொத்தினால் என்ன ஆகும் என்பது நமக்கு தெரியும். அப்படி என்றால் உங்களுடைய அந்த தீய பழக்கம் கூட அது ஒரு விஷம்தான். அது உங்களை அழித்து கொண்டிருக்கின்றது. உங்களால் பிறரும் பாதிக்கப்படுகின்றார்கள், உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்படுகின்றது. ஆகையால் அந்த தீய பழக்கம் ஒரு பாம்புக்கு ஒப்பிட்டு அந்த கற்பனையினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த தீய பழக்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும். இரண்டாவது படியை நாம் பார்க்கலாம். என்னவென்று பார்க்கும் பொழுது மாயை என்பதை மனதிற்கு புரிய வைக்க வேண்டும். மாயை ஒன்று, குறுகிய நேர இன்பத்திற்காக நிரந்தர இன்பத்தை மறந்து விடுகின்றோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டம் அது குறுகிய காலகட்டம் தான். உதாரணத்துக்கு குழந்தை பருவம் குறுகிய காலகட்டம், வாலிப பருவம் குறுகிய காலகட்டம், பெரியவர்கள் குறுகிய காலகட்டம், முதுமை குறுகிய காலகட்டம், எல்லா கட்டமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறுகிய கட்டமாக இருக்கின்றது. இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் மனிதனுடைய வாழ்க்கை குறுகிய வாழ்க்கையாக இருக்கின்றது. அப்படி என்றால் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை மிக குறுகிய வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாயை. இந்த சம்பவம் நம்மை விட்டு கடந்து போகும், இந்த பருவம் நம்மை விட்டு கடந்து போகும் என்பதை மனதிற்கு தெளிவாக நாம் புரிய வைக்க வேண்டும். நான் இந்த கட்டத்திலே இதை செய்வேன் என்றால் என்னுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். நான் வாலிபனா இருக்கும் பொழுது இந்த பாவத்தை செய்வேன் என்றால் என்னுடைய திருமணத்தில் எனக்கு பாதிப்பு வரும் என்ற அந்த எதிர்கால முற்போக்கோடு நீங்கள் காரியங்களை நீங்கள் சிந்தித்து இந்த மாயை, இது மாயை, இதை நான் விட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது நிச்சயமாகவே அதிலிருந்து நீங்கள் வெளியே விட்டு வருவீர்கள். மாயை ஒன்று, குறுகிய நேர இன்பத்திற்காக நிரந்தர இன்பத்தை மறந்து விடுகின்றோம். அப்படி என்றால் நிரந்தர இன்பம் என்று நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றது. அந்த நிரந்தர இன்பத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த குறுகிய இன்பமாகிய அந்த போதை பழக்கம் அல்லது ஏதோ ஒரு தீய பழக்கத்தை விட்டு வெளியே வர வேண்டும். மாயை இரண்டு, முடிந்து போன ஒன்றிற்காக மீதம் இருக்கின்ற வாழ்க்கையை துளைக்கின்றோம். ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கும், அது ஒரு கசப்பான காரியமாக இருக்கும். அப்படி என்றால் அந்த கசப்பான சம்பவத்தை, கசப்பான காரியத்தை நினைத்து 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 மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் துளைக்கின்றோம். அனைவருடைய வாழ்க்கையில் அதை நாம் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் இரண்டாவது படி மாயை என்பதை மனதிற்கு புரிய வைக்க வேண்டும். மாயை இரண்டு, முடிந்து போன்ற ஒன்றிற்காக நாம் மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை துளைத்து விடக்கூடாது. உதாரணத்துக்கு 18 வயசிலிருந்து 25 வயசு வரை இருக்கக்கூடிய வாலிபர்களை பார்க்கும் பொழுது காதல் தோல்விகள் இருக்கும், நிச்சயமாகவே அநேக காரியங்கள் இருக்கும். பெரியவர்களுக்கு பிரியமானவர்கள் யாராவது மதிப்பிருக்கலாம், அல்லது எக்ஸாம்ல ஃபெயில் ஆகியிருக்கலாம். இப்படிப்பட்ட காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில இருக்கும். முடிந்து போன ஒன்றை நினைத்து நாம் நினைத்து 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 அதிலிருந்து வெளியே வர அடிமையாகலாம், ஏதோ ஒரு பழக்கத்திற்கு நாம் அடிமையாக மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையும். ஆகையால் இந்த மாயை இரண்டு, அதிலிருந்து நாம் வெளியே வர மாயை என்பதை நம்முடைய மனதிற்கு நாம் புரிய வைத்து விட்டோம் என்றால் நாம் அந்த அடிமையிலிருந்து வெளியே வரலாம். மூன்றாவது பாட்டை பார்த்து எல்லா பிரச்சனைக்கும்
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bibl@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446 புனே 411037 மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.